கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களே அவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்ற வாழ்த்துக்களோடு கூட இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை முன்வைப்பதற்கு தேவன் தாமே இந்த அடியனுக்கும் கொடுத்த இந்த மாபெரும் சாக்கியத்திற்கு அவருக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருக்கு எடுத்துக்கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காலப்பகுதியானது விசேஷித்த காலமாய் நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் பஸ்காவிற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிற இந்த ஒரு விசேஷித்த காலப்பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு பாடமானது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பாடம் தான், இருந்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இன்று நம் இரட்சகரை குறித்து நாம் அதிகமாக தியானம் செய்ய போவதில்லை, ஆனால் மறைமுகமாக அவரை குறித்து பார்க்க போகிறோம். ஆனால் என்ன நாம் விஷயம் இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா, பாடத்தினுடைய தலைப்பு நம்முடைய சகோதரர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ரீபிரிண்ட்ல இருக்கிற ரீபிரிண்ட் நம்பர் நம்ம முதல்ல சொல்லிடுறோம். ரீபிரிண்ட் நம்பர் 34, 35, 34, விலையேற பெற்ற தைலம். இது நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் மொழிபெயர்த்து கூட இதை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அதை தமிழில் தான் வச்சிருக்கிறோம். ஸோ வேணுங்கிறவங்க கூட நீங்க இந்த காப்பி நீங்க வாங்கி படித்து பார்க்கலாம், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இதில் அவர் எடுத்திருக்கிற ஒரு வசன பகுதிகள் யோவான் 12 முதலாம் வசனத்திலிருந்து 11 வசனம் முடிய இருக்கிற வசனப்பகுதிகளை ஆதாரமாக வைத்தும் இன்னும் ஆதார வசனமாக இன்னொரு வசனமும் கொடுக்கிறார். நம்ம இந்த முதல்ல இந்த வசனப்பகுதியில் வாசிச்சுட்டு அப்புறம் ஆதார வசனத்துக்குள்ள கடத்த போகலாம். யோவான் 12 முதலாம் வசனத்திலிருந்து 11 வசனம் முடிய,
பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கழகமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்காமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதரில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். மறுநாளிலே
போதுங்க சார், அப்போ பாருங்க அன்பான சகோதரர்களே, இதுதான் சம்பவம். ஸோ இந்த சம்பவத்திலிருந்து நாம் சில விஷயங்கள், ஆவிக்குரிய விஷயங்கள் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னொரு ஆதார வசனம் கூட நம்முடைய சகோதரர் கூட நம்ம இந்த சம்பவத்தை பின் ஒரு வசனமாக நாம் பின்னாடி பார்க்கலாம். முதல்ல அந்த ஆதார இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்துக் கொள்ளலாம். மார்க்கு 14:8.
இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள்.
ஸோ இது ஒரு ஆதார வசனமா நம்முடைய சகோதரர் 7 தூதன் ரசல் அவர்கள் இதை கொடுக்கிறாங்க. ஸோ இந்த வசனத்திலிருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாடத்தை. ஸோ இப்போ அந்த வகையில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த சம்பவங்கள் நமக்கு பரிச்சயமான ஒரு சம்பவம் தான். நாம் அநேக முறை அநேக கோணங்கள் நாம் பார்த்துருக்கிறோம். ஸோ இன்னைக்கு கூட நம் அதே கோணம் தான், ஆனால் கொஞ்சம் இந்த பஸ்காவிற்கு ஏற்றதாக இருக்கும் கூட நாம் விசுவாசிக்கிறோம். ரொம்ப பிரயோஜனமாக கூட நம் ஆயத்தமாகுவதற்கும் நம்மை நாமே புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய உடன் அங்கங்களை புரிந்து கொள்வதற்கும் கூட இந்த ஒரு பாடம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் கூட நாம் விசுவாசிக்கிறோம். சரி, அப்ப நம்ம இப்பொழுது பாடத்திற்குள்ள நாம் கடந்து போகலாம். சோ இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான சம்பவம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு ஒரு 6 நாளைக்கு முன்பாக அவர் எங்க வராருன்னா பெத்தானியா வருகிறார்னு சொல்லி நம்ம இந்த சம்பவத்துல பார்க்கிறோம். சோ அப்படி வரும் பொழுது அவர் தங்கியிருந்த வீடு யாருதுன்னு பார்க்கும் பொழுது லாசரு, மரியாள், மார்த்தாள் அவர்களுடைய வீட்டில அவர் தங்கியிருந்தார் சொல்லி பார்க்கிறோம். அங்க அவருக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா ரா விருந்து பண்றாங்க. சோ அந்த விருந்துல வந்து லாசரும் கூட இருக்கிறதா நமக்கு வேதவசன பகுதிகள் குறிப்பிடுகிறது. அதோடு மாத்திரமல்ல அன்பான சகோதரிகளே, சோ அங்க ஒரு விசேஷித்த ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது மரியாள் என்ன பண்றாங்கன்னா அவருடைய பாதங்கள்ல தைலம் பூசுவதாகவும் அது மாத்திரமல்ல அந்த தைலத்தினுடைய பரிமளத்தினால், பரிமளம் என்ன சொல்லாங்க, பரிமளம் என்பது வாசனை சரிங்களா, அந்த வாசனையினால் அந்த வீடு முழுக்க நிறைந்திருந்ததா நமக்கு வேத வசனங்கள் குறிப்பிடுது. சோ இப்போ இந்த ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இதை அவருடைய சீஷர் எல்லாரும் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுல விசேஷமா ஒரு சீஷன் யாருங்க, அவரு யூதாஸ் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இந்த பணம், இந்த ஒரு தைலத்தை வந்து விற்று யாரு கொடுக்கலாம்னு அவரு மனசுல யோசிக்கிறாருன்னா தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு கூட அவர் யோசிக்கிறாரு. அவர் யோசனை சரியா தவறுங்களா, அவர் யோசனை சரியா தவறுங்களா, ஏன் அப்படி இந்த ஒரு கேள்வி நாம் கேட்கிறோம்? அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் யோசனை கூட ஒரு வகையில பார்த்தா சரி மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்முடைய ரட்சகர் வந்து 5 அப்பத்தை வச்சு எவ்வளவு பேருக்கு கொடுத்தாருங்க, 5000 பேருக்கு கொடுத்தாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல கூட சில சிறு மீன்கள், அப்புறம் மறுபடியும் சில அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு கொடுத்தார். சோ அது போக மீதியா துணிக்க எடுத்தாங்களா இல்லைங்களா, சோ அப்ப அது எத்தனை கூட வந்துச்சுங்க, ஒரு 12-13 கூடைகள் வந்ததா நம்ம பார்க்கிறோம். இப்ப அதை அவர் என்ன சொன்னாருன்னா, பத்திரமா எடுத்து வைங்க. அப்போ அங்க கூட அவர் சேமிக்கிற ஒரு பழக்கத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்றோம்னா, அவன் சீசர்ல அப்ப அந்த இடத்துல என்ன புரிஞ்சிருப்பாங்கன்னா, அப்ப தேவையில்லாம வீண் செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை அன்னைக்கு கத்திருப்பாங்க. அப்ப இந்த அம்மா இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு விலை உயர்ந்த ஒரு நலதம் நலதம்ங்கிற அந்த ஒரு தைலத்தை உடைச்சு அவருடைய பாதங்களை பூசி அபிஷேகம் பண்றாங்க. பார்க்கும் பொழுது சீஷர்களுடைய யோசனை கூட இப்படித்தான் இருக்குங்க, ஒரு நியாயமானது. ஏன்னா இவர் தான் கற்பிச்சிருக்கிறாரு. என்னன்னு கற்பிச்சிருக்கிறாரு, சேமிக்கிற விஷயத்தை குறித்தும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறத குறித்தும் நமக்கு ஒரு அருமையான பாடம் எடுத்திருக்கிறாரு பொழுது, அப்ப அவங்க யோசிக்கல கூட ஒரு வகையில சரியா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பின்னாடி. அப்படி இப்படி யூதாஸ் யோசிக்கிறாரு. யோசிக்கிறதோடு மாத்திரமல்ல, அவரை குறித்து யோவான் இங்க எப்படி எழுதுறாருன்னா, அவர் வந்துட்டு யாருக்காக இத யோசிக்கலீங்களா, தரித்திரருக்கு அவங்க மேல வைக்கிற என்ன சொல்றாருன்னா, அந்த வசனம் 6 வசனம் வாசிங்க.
அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடன் ஆனபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான்.
சோ அப்போ இவருடைய சிந்தனை, இவருடைய யோசனை எப்படி இருக்குன்னா, தரித்திரருக்காக கவலைப்பட்டு இவர் உண்மையிலேயே சொல்லலையாமா, அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலேயே அவர் தரித்திரருக்காக கவலைப்பட்டு சொல்லியிருந்தா நம்ம எப்படி இருக்குங்க, அது ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இவர் அப்படி சொல்லல, மாறாக இவர் பணப்பையை வச்சிருக்கிறவர், அதை சுமக்கிறவரா இருக்கிறனால பணத்தின் மேலதான் இவருடைய நோக்கம் இருந்திருக்குங்கிறது நமக்கு இங்க தெரியுது. சோ அதுக்கு நம்முடைய ரட்சகர் அருமையான ஒரு பதில் சொல்றாரு, 7 வசனத்துல வாசிங்க சிஸ்டர்.
அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்றார்.
அப்போ நம்முடைய ரட்சகர் கூட அருமையான ஒரு வார்த்தைகளை அங்கு சொல்றாரு. சோ ஏன்னா தரித்திரர் எப்போதும் உங்க கூட இருப்பாங்கப்பா, ஆனா நான் எப்போதும் உங்க மத்தியில இருக்க போறதில்ல. சோ இது என்னை அடக்கம் பண்றதுக்கு நாளுக்காகத்தான் இது அவங்க அந்த அம்மா வச்சிருந்தாங்க அப்படிங்கறத குறித்து அவர் சொல்றாரு பார்க்கணும். சோ இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை காணும்படியாக அநேக யூதர்கள் அங்க வராங்க. சோ இதுதான் சம்பவ பகுதி. சரி, அந்த இந்த ஒரு பாடத்துல நாம் அதிகமா சில தகவல்களை தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதோடு கூட அவிக்குரிய சில விஷயங்கள் நாம கவனிக்க போகிறோம் அன்பான சகோதரர். சரி, அப்ப நம்ம இங்க முதல்ல இருந்து இப்ப நம்ம கடந்து போலாம், முதல் ஆரம்ப வசனத்துல இருந்து. சரி, இப்ப முதல் வசனம் நீங்க வாசிங்க.
பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரை இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார்.
சோ இப்போ இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு ஒரு 6 நாளைக்கு முன்பாக எங்க வர்றாருன்னா, பெத்தானியாவுக்கு வரதா நமக்கு வேதவசன பகுதிகள் குறிப்பிடுது. அப்போ ஒரு 6 நாள் முன்னாடினா என்ன கிழமை அவர் வந்திருக்கணுங்க, அவர் மறித்த கிழமை வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில இருந்து 6 நாள் போட்டா என்ன கிழமை வருதுங்க, சனிக்கிழமை வருது. அப்போ சனிக்கிழமை சாயந்தரம் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா அங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரர் நமக்கு இந்த ஒரு பாடத்துல ஆரம்பிக்கும் பொழுது அப்படித்தான் கொடுக்கறாரு. சரி, இந்த ஒரு சனிக்கிழமை சாயங்கால வேளையில அவர் அங்க வரும் பொழுது அங்க அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னா, ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டதா நமக்கு வேதவசன பகுதியில் குறிப்பிட வாசிங்க சார். 2 வசனம்.
அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள், மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான்.
சோ அப்ப அவங்க அவருக்கு ஒரு அருமையான ஒரு இரவு விருந்து அங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னா மார்த்தாள், மரியாள், லாசர் அவர்களுடைய வீட்டுல. சரி, அப்ப நம்ம இந்த ஒரு வசன பகுதிகளில் வச்சுட்டு நமக்கு என்ன ஒரு பிரதர் அவங்க 7 தூதன் அவர்கள் சில விஷயங்கள் குறிப்பிடறாங்க. இந்த வீடு யாருடைய வீடா இருக்கணும், அவங்க தெளிவா இருக்கு லாசரு மரியால் மார்த்தால் அவங்களோட வீடா இருக்கணும்னு. ஆனா சில அனுமானங்கள் என்ன குறிப்பிடதா பிரதர் அவங்க குறிப்பிடுறாருன்னா, இந்த வீடு குறித்து இன்னொரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, நீங்க வாசிங்க மார்க் 14 முதல் வசனம்.
இரண்டு நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது.
மார்க் 14 முதல் வசனம் அதுங்களா, ஒரு நிமிஷம்,
அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தை இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம.
அப்போ பாருங்க, போதும். அப்ப பாருங்க, இங்க யார் வீடுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு? சீமோன், குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீடு. சோ அப்ப நம்ம இன்னொரு அடிஷனல் ஒரு தகவல் நம்ம தெரிந்து கொள்றோம் இந்த வசன பகுதிகளில். இது யாருடைய வீடுன்னா, சீமோனுடைய வீடு. இந்த சீமோன் யார் அப்படின்னா, இதுக்கு ரெண்டு விதமான கருத்துக்களை பிரதர் இங்க முன்வைக்கிறாரு. ரெண்டும் அனுமானம் தான், உறுதியான தகவல் இல்ல. யார் இந்த சீமோன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவர் வந்துட்டு லாசரு, மார்த்தால், மரியால் அவர்களுடைய தகப்பனாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அது அப்படி ஒருவேளை அந்த அனுமானம் இல்லைன்னா இன்னொரு அனுமானம் கூட குறிப்பிடுறாரு. இவர் ஒருவேளை இந்த மார்த்தாளுடைய கணவரா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இந்த சம்பவம், நம்முடைய ரட்சகர் அவங்க வீட்டுக்கு வருகின்ற இந்த சம்பவத்துல வரும் பொழுது இந்த அம்மா, இந்த சீமோன் அவர் வந்து உயிரோட அவர் இல்ல, மாறா அவங்க மார்த்தால் எப்படிப்பட்ட சூழல் இருக்காங்கன்னா, அவங்க விதவியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பை கூட அவர் கொடுக்கறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஒரு சூழல்ல தான் அங்க வந்து அவர், நம்முடைய ரட்சகர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. சோ அப்படி வந்திருக்கும் பொழுது வீட்டுல வந்த பிற்பாடு அவங்களுக்கு அருமையான ஒரு இரவு விருந்து ஆயத்தம் பண்றாங்க. அந்த இரவு விருந்து ஆயத்தம் பண்றதுக்கு முன்பாக அவர் வீட்டுக்கு வந்த உடனே, இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு சாயங்கால வேளையில அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதா நம்ம நினைச்சிட்டோம்னா, இப்ப வந்த உடனே இரவு விருந்து கொடுத்துருவாங்களா? இருக்காது. நிச்சயமா வந்த உடனே அவங்கள வரவேற்று, நம்முடைய ரட்சகர் வந்திருக்கிறாருனே அவரை வரவேற்று வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவரை கூப்பிட்டு அவருக்கு சில உபசரிப்புகள். இப்ப நம்ம எல்லாம் வீட்டுக்கு, நம்முடைய சகோதர சகோதரி வீட்டுக்கு போனா நம்ம என்ன செய்வோங்க, போன உடனே ஒரு தண்ணியோ அல்லது டீயோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வெல்கம் பண்ண அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, ஒரு என்ன கொடுப்பாங்க, திராட்சை ரசம் கொடுத்திருக்கலாம். நம்ம இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கற்பனை தான் செய்யறோம். ஏன்னா பிரதர் அப்படிதான் சொல்றாரு, நீங்க அப்படி கற்பனை பண்ணுங்கன்னு கூட சொல்றாரு. சோ அந்த மாதிரி அவரை வரவேற்றுக்கலாம். வரவேற்று வந்து அவர் உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குங்க? உடனே விருந்து, உடனே பரிமள தைலத்தை அவங்க பூசிருப்பாங்களா? அப்படின்னா நிச்சயமா அதற்கு வாய்ப்பு இல்ல. என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நிச்சயமா சத்திய வார்த்தைகளை நம்முடைய ரட்சகர் என்ன பண்ணிருக்கணுங்க, அநேக விஷயங்கள் அவங்களோட சம்பாதிச்சிருக்கணும். சோ அப்போ என்னென்ன விஷயங்கள் அவர் பேசியிருக்கலாம்னா, நமக்கு வசனங்கள், தெளிவான வசன பகுதிகள் கொடுக்கப்படல. ஆனா சில வசனங்களை வைத்து நிச்சயமா என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லி வேணா நம்ம கவனிக்கலாம். வாசிங்க, லூக்கா 6:45 வசனம்.
நெல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நெல்ல பொக்கிஷத்தில் இருந்து நெல்லதை எடுத்து காட்டுகிறான்.
சிஸ்டர், அப்போ நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தை என்ன எடுத்து காட்டுறாருங்க, நல்லதை எடுத்துக்காங்க. இது நல்ல மனுஷனுக்கே சொல்லும் பொழுது நம்முடைய ரட்சகர் எப்படிப்பட்டவருங்க, அவர் நிச்சயமா பொக்கிஷம் அவர்கள் மத்தியில் எடுத்து வைத்திருப்பார். அவருடைய மகா உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் மத்தியில் எடுத்து அவர் பகிர்ந்து கொடுத்திருப்பார். இதைத்தான் சொல்றாரு. இந்த வசனத்தை நம்முடைய ஏழாம் தூதன் அவர்கள் குறிப்பிட்டு இங்கு காண்பிக்கிறாரு. அதோடு கூட இன்னொரு வசனம் கூட வாசிங்க, மத்தேயு 12:34 வசனுடைய கடைசி பகுதி. மத்தேயு 12:34 வசனம்.
இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பு.
சோ நிச்சயமா அங்க என்ன சம்பாஷணம் நடந்திருக்குன்னா, அந்த அவருடைய இருதயம் நன்மையால் நல்ல பொக்கிஷத்தம் அவருக்குள்ள வச்சிருக்கனால, அந்த நிறைவுனாலதான் அவர் என்ன பண்ணிருப்பாருங்க, இவர்களோட அவர் சம்பாதிச்சிருப்பாரு. சோ ரொம்ப அருமையான ஆவிக்குரிய விஷயங்களை அவங்க மத்தியில பகிர்ந்து கொண்டிருப்பாரு. அவர்கள் வளர்வதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விஷயங்களை அவங்க தெளிவடைவதற்கு ஏற்ற காரியங்களை தான் அவர் நம்முடைய ரட்சகர் அங்க பகிர்ந்து கொண்டிருப்பார் நாம அனுமானிக்கிறோம். மத்தபடி வேற எந்த சம்பாஷணையும் போறக்கு நிச்சயமா என்ன இல்லைங்க, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு விஷயங்களை நாம் புரிந்து கொண்டதோடு நாம் தொடர்ந்து நம்ம போலாம். இப்ப பாருங்க, இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பாகவே லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார், கரெக்டுங்களா? இந்த சம்பவம், இந்த மரியாதை அவங்க பாதத்துல இந்த தைலம் பூசுவதற்கு முன்பாகவே லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டாரா இல்லீங்களா? எழுப்பப்பட்டார். சோ அப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிற்பாடு இவர் வர்ற முதல் வருகையா இருக்குன்னு சொல்லி கூட இன்னொரு தகவல்களை நம்முடைய தூதன், ஏழாம் தூதன் அவர்கள் இங்கு குறிப்பிடறான்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப இவங்க வீட்டுக்கு வந்துட்டாரு, வந்து இரவு விருந்திருக்கு. அதோட கூட இன்னொரு விஷயம் கூட பிரதர் குறிப்பிடறாரு. இப்ப இந்த மரியால், மாத்தா, லாசர் அவர்களுடைய அவங்க எப்படிப்பட்டவங்க, வசதியானவங்களா, ஏழைகளா, அல்லது நடுத்தர வர்க்கத்தினரா, இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கணும், இது நம்ம மத்தியில இயல்பான ஒரு கேள்வி. நீங்க ஜஸ்ட் அப்படியே நீங்க யோசிச்சு பார்க்கலாம், தியானம் பண்ணி பார்க்கலாம். இவங்க வசதியானவங்களா இருந்திருப்பாங்களா, அல்லது ஏழையா இருந்திருக்கணுமா இல்ல நடுத்தர வர்க்கத்தினரா இருந்திருப்பாங்களா? ஏழை. சகோதரர் அருமையான ஒரு விஷயம் சொல்றாரு, ஏழைங்கிறார். வேற மாற்று கருத்து இருக்குங்களா? வசதியின் சிஸ்டர் சொல்றாங்க. வேற மிடில் கிளாஸா இருக்கிற வாய்ப்பு இருக்குங்களா? அப்ப பாருங்க பிரதர், இங்க நமக்கு என்ன கொடுக்கறாருன்னா, மூணு விஷயத்தை சொல்லி இவங்க வசதியானவங்கன்னு சொல்றாரு. என்ன விஷயம் சொல்றாருன்னா, இவங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சாமா. சோ சொந்த வீடு இருந்தா நிச்சயமா ஓரளவுக்கு இவங்களை என்ன சொல்லலாம், அப்பர் மிடில் கிளாஸ் சொல்லலாம், கரெக்டுங்களா? சோ இன்னும் கூட சொல்ல போனா அவங்க சொந்த கல்லறை கூட வச்சிருந்தாங்களாமா. இவரு லாசர் எங்க அடக்க முடியாது, அவங்களுடைய சொந்த கல்லறை இல்ல. சோ இப்போ அதையும் பார்க்கும் பொழுது அது மாத்திரம் கிடையாது, இந்த அம்மா செஞ்ச காரியமாகி அந்த விலையேற பெற்ற தைலத்தை என்ன பண்ணாங்கன்னா அவருடைய பாதத்துல பூசினாங்க இல்லைங்களா. அந்த விலையேற பெற்ற தைலத்தை இவங்க வச்சிருக்காங்கன்னா இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணுங்க? நல்ல வசதி படைத்தவங்களா இருக்கணும். சகோதரர் குறிப்பிடுற விஷயம், நிச்சயமா இவர்கள் வசதி படைத்தவர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். சோ இந்த விஷயத்தை அவர் சொல்லும் பொழுது இன்னொரு அடிஷனலா உடன் சேர்த்து இன்னொரு விஷயம் குறிப்பிடுறாரு. அது என்னன்னு பார்க்கும்பொழுது, நிச்சயமாகவே இந்த வசதி வாய்ப்புகள் எப்படிப்பட்ட ஊழியத்தை அவருக்கு செய்யும்படியா கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை அந்த அம்மா புரிஞ்சு சரியா செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்பை இந்த அம்மா சரியான கோணத்துல புரிஞ்சு நம்முடைய இரட்சகருக்கு பணிபடி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்மத்தில இருக்கிற அருமையான சகோதர சகோதரிக்கு நம்முடைய ஏழாம் தூதன் இந்த இதன் மூலமா குறுக்கிற ஒரு பாடம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வசதி வாய்ப்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை எப்படி மரியால் வந்து நம்முடைய இரட்சகருக்கு தைலம் பூசுனதன் மூலமாக தங்கிட்டு இருக்கிற விலை உயர்ந்த பொருளையே அவருக்கு கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அதே போல நாம கூட நம்மகிட்ட இருக்கிற அந்த வசதி வாய்ப்புகளை நம்முடைய இரட்சகருக்காக செலவு செய்யறதுல நாம பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஆலோசனையா கூட இங்க முன்வைக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆனா இதுக்கு சாத்தியம் அதிகமா இருக்கா இல்லீங்களா? நம்மகிட்ட ஒருவேளை வசதி வாய்ப்பு இருக்கிறத நாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த வசதி வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம் இரட்சகருக்கு செய்ய முடியுமா முடியாதுங்களா? முடியும். அப்ப இன்னைக்கு நம்ம மத்தியில இரட்சகர் இருக்கிறாரா? அன்று மாத்தால் மரியாள் அவங்க வீட்டுக்கு அவர் வந்த போது அவரு மாம்சத்தில் இருந்தாரு, அதனால மரியாள் அவங்களுக்கு வந்துட்டு தன்னால் இயன்றதை செஞ்சாங்க. சோ இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இருக்குங்களா? அப்படின்னா நிச்சயமா நமக்கு இருக்குது. சரி, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அது எந்த வகையில. சோ அப்படி சொல்லிட்டு நம்மளால் இயன்றதை நம்முடைய இரட்சகருக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு விஷயம் குறிப்பிடும் பொழுது கூடவே இன்னொன்னு சொல்றாரு, இந்த வசதி தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியத்துல நம்மை வந்து குறைவுள்ளவர்கள் ஆக்கும்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளால முழு ஈடுபாடோடு செய்வதற்கு, முழு பிரயாசத்தோடு, முழு மனசோடு செய்வதற்கு இந்த வசதி நமக்கு சில வேலைகளை தடையா இருக்கும்னு சொல்லி பிரதர் இங்க குறிப்பிடுறார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதனாலதான் வசனங்கள் சில பகுதியில் எப்படி குறிப்பிடுதுன்னா, அந்த வார்த்தைகள் கூட நான் வாசிக்கிறேன், ஏழ்மையானவர்களே பிரதானமாக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக இருப்பார்கள். யாருங்க? ஏழ்மையானவர்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப மனசு இருக்கும். இந்த விஷயம் சொல்லும்போது நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, அந்த ஏழை விதவி எவ்வளவு காசு வச்சிருந்தாங்க? ரெண்டு காசு தான். சோ அதனாலதான் அவங்களுக்கு அந்த ரெண்டையுமே போடுறதுக்கு என்ன இருந்துச்சுங்க, அந்த மனசு இருந்துச்சு. ஒருவேளை வசதி படைச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அவங்க கொடுப்பாங்க, அல்லது தசம பாகம் எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுப்பாங்க. ஆனா முழுவதும் போடக்கூடிய மனது யாருக்கு தான் இருக்குன்னா, அதாவது வசதியில குறைவா இருக்கிறவங்க தான் இருக்குன்னு சொல்லி பிரதர் அவங்க இங்க குறிப்பிடறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அதனாலதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னதான், நீங்க ஒருவேளை பிரதர் இங்க ஆலோசனை என்ன கொடுக்கறாருன்னா, நீங்க அந்த ஒரு வசதி படைத்தவர்களா இருந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை மிடில் கிளாஸா இருந்தா கூட உங்களுக்கு சில சிக்கல் இருக்குது உங்கள் முழு மனதோடு செய்வதற்கு. ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க, நீங்க ஏழ்மையானவர்களா இருந்தீங்கன்னா. ஏன்னா இந்த ஏழ்மையான சூழல் உங்களைய பணத்தின் மீதோ அல்லது வேற சூழலுக்குள்ள உங்களை திசை திருப்பாது, எப்படியாவது தேவன் பக்கம் கொண்டு போகணுங்கிற அந்த எண்ணத்தை தான் உங்களுக்குள்ள வச்சிருக்கும். சோ அதனால நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க, நீங்க ஏழ்மையா இருக்கிறதுன்னு சொல்லி கூட அவர் சொல்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம மறுபடியும் சம்பவத்துக்குள்ள திரும்பி வரலாம். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அன்பான சகோதரர்களே, இங்க வந்துட்டு நம்முடைய இரட்சகர் அங்க வந்து இருக்கும் பொழுது இரா விருந்து பண்ணி அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவங்களுடைய வழக்கம் எப்படி இருக்குங்க, அந்த பெஞ்ச் அந்த ஸ்டூல் எப்படி இருக்கும்னா, ஒரு சாய்வான படுக்கை மாதிரி இருக்கும். ஒரு கையை அவங்க லெப்ட் ஹேண்ட் அப்படி, அதாவது இந்த இடது கை இப்படி சாய்வா வச்சுக்கிட்டு காலை நீட்டி அப்படி சாய்ந்த நிலையில அவங்க உட்கார்ந்த மாதிரி, படுத்த வாக்குல அப்படி இருப்பாங்க. பாதி உட்கார்ந்த மாதிரியும் பாதி படுத்த நிலையில இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன், அந்த அந்த ஒரு நிலையில இருக்கும் பொழுதுதான் இந்த மரியாள் வந்து அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, நம்முடைய இரட்சகருக்கு அவருடைய பாதத்துல ஊட்டுறாங்களா, தலையில ஊட்டுறாங்களா, சிரசுல ஊட்டுறாங்களா? இது இப்போ அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு. நம் அந்த மரியாள் அவங்க வந்து அவருடைய பாதத்துல ஊற்றுறாங்களா, அவருடைய சிரசின் மேல் ஊற்றுறாங்களா? வசனம் என்ன சொல்லுதுங்க? நம்ம வசனம் வாசிக்கலாம், வாசிங்க அதுலயே மூன்றாம் வசனம்.
அப்பொழுது மரியாள் விளையேற பெற்ற கழகமில்லாத நிலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி.
அப்போ இங்க நம்ம கவனிக்கிறோம், அப்ப மரியாள் என்ன பண்ணிருக்கிறாங்க? பாதத்துல பூசி இருக்கிறதா யோவான் சொல்றாரு. சரி, அப்போ மத்த சுவிசேஷங்களை நம்ம திருப்பி பார்க்கலாம். வாசிங்க மத்தேயு 26:6 முதல்.
இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள்.
இங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு? மத்தேயு அவருடைய சிரசு. அப்ப சிரசுனா தலையில் அவர் ஊற்றினதா மத்தேயு குறிப்பிடுறாரு. சரி, அப்ப நமக்கு இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாகுது, அதாவது குழப்பம் அதிகமாகுது. இப்ப மார்க் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மார்க் வாசிங்க, மார்க் 14:3 வாசிங்க.
அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நிலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள்.
அப்போ மார்க்கும் என்ன சொல்றாருங்க? அன்பான சகோதரர், அவரும் கூட சிரசின் மீது, அதாவது தலையின் ஊற்றுனதா மார்க் நமக்கு குறிப்பு கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ எது அதிகமா இருக்குதுங்க? தலையின் மேல் ஊற்றுனதா அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, நம்ம லூக்கா என்ன சொல்றாரு அவரையும் வாசிக்க பாத்திரலாம். லூக்கா 7:36 வாசிங்க சிஸ்டர்.
பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்து இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்து இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினாள்.
அப்ப இங்க என்ன குறிப்பிடறாங்க லூக்கா? லூக்கா சொல்றாரு பாதம். யோவானும் லூக்காவும் என்ன சொல்றாங்கன்னா பாதத்துல பூசினதா அவங்க ஒரு குறிப்பு கொடுக்கறாங்க. மத்தேயுவும் மார்க்கும் என்ன சொல்றாங்கன்னா சிரசின் மீது ஊற்றினதா ஒரு குறிப்பு இருக்குது. சரி, அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வரலாங்க அப்படின்னா, அன்பான பிரதர் நமக்கு இங்க என்ன ஆலோசனை வைக்கிறாருன்னா, அப்போ நிச்சயமா இங்க என்ன நடந்திருக்கணும்னா, முதல்ல சிரசின் மீது ஊற்றி அது என்ன ஆகுங்க, அப்படியே தலையிலிருந்து அவர் சிரசுல இருந்து அப்படியே உடல் வழியா அப்படியே இறங்கி வந்து கடைசியில் எங்க வந்திருக்குங்க, பாதம் வரைக்கும். அப்ப மறுபடியும் பாதத்துல கூட அவங்க மறுபடியும் பூசி அவங்க வந்துட்டு அதை அபிஷேகம், தைலத்தினால் அபிஷேகம் பண்ணனதா ரசல் நம்ம 7 தூதன் அவர்கள் இங்க நமக்கு குறிப்பு கொடுக்கறதா பார்க்கணும். சரி, இப்ப இதுல ஒரு தெளிவு வரலாம். நம்ம எப்படி பார்க்கும்பொழுது முதல்ல சிரசின் மேலதான் அவங்க ஊற்றிருக்கணும், பிற்பாடு அது என்ன ஆகுதுங்க அப்படியே ஒரு வசனம் கூட நம்ம ஞாபகத்துக்கு வருது. வாசிங்க சங்கீதம் 133:1.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நெல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன்.
சிஸ்டர், அப்ப பாருங்க, அப்போ அங்க அபிஷேகம் எப்படி நடந்துச்சுன்னா சிரசின் மீது ஊற்றப்பட்டுதான் நடந்ததுன்னு சொல்லி பாருங்க. அப்ப அதைத்தான் நம்ம இங்க தியானத்துக்கு நாம எடுத்துக்கொள்கிறோம். அப்ப நிச்சயமா மரியாள் என்ன பண்ணிருக்கோம்னா சிரசின் மீதுதான் ஊற்றி இருக்கணும். அப்படி ஊற்றும் பொழுது அவருடைய உடல் மேல எல்லாம் பட்டு அந்த பரிமளம் அப்படியே அவருடைய பாதம் வரைக்கும் வந்த பொழுது பாதத்திலையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் பூசி தன்னுடைய கண்ணீரினால் அதை துடைச்சு நினைச்சு தன் தலை மயிரினால் அவங்க என்ன பண்றாங்க துடைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். சரி, அப்ப அன்பான் சொல்லு, இந்த விஷயத்துல நாம ஒரு தெளிவுக்கு வந்தாலும் அடுத்து இன்னொரு சந்தேகம் வருது. இந்த ஒரு காரியத்தை செஞ்சது மரியாளா? இப்ப அடுத்த கேள்வி நம்ம முன்பாக வைக்கிறோம் அன்பான சகோதரர். இந்த காரியம், இந்த நம்முடைய இரட்சகருடைய பாதங்கள்ல அவருடைய சிரசுல தைலம் பூசி அவருடைய பாதங்களை தைலத்தினால் அபிஷேகம் பண்ணது மரியாளா அப்படின்னா, அன்பான சகோதரர், நம்ம இந்த 3-4 சுவிசேஷங்களையும் வாசிக்கும் பொழுது மத்தேயும் சரி மார்க்கும் சரி யார் தான் குறிப்பிடுறாங்க? மரியாள் தான் குறிப்பிடுறாங்க. ஆனா லூக்கா மட்டும் என்ன சொல்றாருங்க? அது ஒரு பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனா பிரதர் அவங்க இதை குறித்து இங்க எதுவும் எழுதல. ஆனா நாம கூட இந்த 3 சுவிசேஷனுடைய வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்றோம். இது நிச்சயமா யாராதான் இருக்கணும்னா மரியாளாதான் இருக்கணும். சரி, அதை குறித்து நமக்கு அதிகப்படியான தகவல் இல்லை. ஏன்னா அந்த லூக்கா எழுதின விஷயத்தை பத்தி நாம இன்னும் ஆராய்ந்து பார்க்கல. ஒருவேளை ஏற்ற சமயம் இருக்கும்போது உங்கள் மத்தியில் நாம அந்த விஷயங்களை கூட பகிர்ந்து கொள்றோம். ஆனா நிச்சயமா இங்க செஞ்சது யாருன்னா இந்த ஒரு காரியத்தை மரியாள் தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பாருங்க, இப்ப மரியாள் என்ன பண்றாங்கன்னா அவருடைய சிறசின் மீது தைலம் பூசி தைலத்தை ஊற்றி அவருடைய பாதங்களில் கூட தைலம் பூசுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இதுல ஒரு இன்னொரு அதிகப்படியான ஒரு தகவல் நம்முடைய ஏழாம் தூதன் என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்த தைலத்தினுடைய விலை எவ்வளவு இருக்குதுங்க அப்படின்னா, வசனம் வாசிங்க, ஐந்தாம் வசனம், யோவான் 12:5.
பின்பு பாத்திரத்தில் தண்ணீர்
யோவான் 12:5.
தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்காமல் போனது என்ன?
சோ அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த தைலத்தினுடைய மதிப்பு அதனுடைய விலை எவ்வளவுதாங்க?
300 பணம்.
சரி, அப்போ இது 300 பணம் என்கும் போது இதனோட மதிப்பை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஒரு ரீபிரிண்ட்ல பிரதர் ரசல் அவங்க என்ன கொடுக்கிறாருன்னா, 300 to $600 இதை ஒப்பிடலாம். அவருடைய நாணய மதிப்புல சொல்றாரு, ஏன்னா அமெரிக்கால என்ன நம்ம இங்க ரூபாய், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டாலர்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இது மதிப்பு வந்து $300 to $600 இது ஒப்பிட்டு பார்க்கலாம், அவங்க செஞ்ச அந்த அந்த தைலத்தினுடைய மதிப்பு அதனுடைய விலை எவ்வளவு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அதே சகோதரர் இன்னொரு இடத்துல, அதாவது ரீபிரிண்ட் நம்பர் 27:43 என்ன சொல்றாருன்னா, $48 அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு விஷயம் சொல்றாரு. சோ பாருங்க, அன்பான சொல்ல இரண்டு விதமா அவர் குறிப்பிட்டாலும் மதிப்பு இதனோட அதிகம்தான். அந்த 48 கூட ஒருவேளை அந்த காலத்துல அதனுடைய மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்ப பாருங்க அன்பான சொல்ல, இதனுடைய மதிப்பை குறித்து நம்ம உண்மையிலேயே தெரிந்து கொள்ளணும்னா, நீங்க இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு 20:2.
வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி.
பாருங்க, இந்த ஒரு ஊமையில வேலையாளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பணங்க?
1 பணம்.
அப்போ ஒரு நாளைக்கு 1 பணம்னா இந்த பணம் எவ்வளவு குடுப்பிடுறாருன்னா, இங்க மரியாள் பூசின அந்த தைலத்தினுடைய மதிப்பு 300 பணம் அப்படிங்கும் பொழுது, சகோதரர் ரசல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வருஷத்திற்கான மொத்த தொகை. ஒரு வருஷம் முழுவதும் ஒருத்தர் சம்பாதிச்சாருன்னா எவ்வளவு பணம் வச்சிருப்பாரோ அந்த 300 பணம் என்பது அந்த ஒரு வருடத்திற்கான ஊதியம் அப்படின்னு சொல்லி இங்க பிரதர் ரசல் அவங்க குறிப்பிடுறாங்க. சோ அந்த பணத்தை தான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த காசை வச்சிருந்து ஒரு அருமையான ஒரு விலை உயர்ந்த அந்த தைலத்தை வாங்கியிருக்காங்க. இந்த தைலம் யாரெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, மிகப்பெரிய சக்கரவர்த்திகள், ராஜாக்கள் அவங்க தான் பயன்படுத்துவாங்க. அந்த தைலத்தை இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய இரட்சகருடைய பாதங்கள்ல பூசுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். சோ இது நமக்கு உங்க மத்தியில தகவலா மாத்திரம் நம்ம இது முன்வைக்கணும் அன்பான சகோதரர். சரி, அப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, சோ இப்போ இந்த ஒரு காட்சியின் மூலமா நம்ம என்ன கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அபிஷேகத்தை அவங்க அந்த மரியாதை அவங்க செய்யும் பொழுது அவங்க செஞ்ச ஒரு காரியம் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். இப்ப நம்ம அவங்க செஞ்ச காரியத்தை நம்ம கவனிக்கலாம். அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய கரத்துல இருந்து அந்த ஒரு 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 சுவிசேஷகர் என்ன எழுதுறாருன்னா, அந்த வெள்ளைக்கல் பரணி என்ன பண்றாங்களாமா, உடைச்சு அதுக்கப்புறம் அதை ஊத்துனதா சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல தைலம் பூசினதா சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நிச்சயமா அவங்க என்ன பண்ணிருக்கணுங்க, அதை உடைச்சோ அல்லது அந்த அந்த வெள்ளைக்கல் பரணி அல்லது இந்த தைலம் வச்சிருக்கிற ஒரு ஒரு பாக்ஸ் அப்படின்னா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்னைக்கு நம்ம சென்ட் வச்சிருக்கோம் இல்லீங்களா, சென்டெல்லாம் எப்படி வச்சிருப்பாங்க, அது ஒரு பாட்டில், அழகான ஒரு பாட்டில், அந்த மாதிரி தான் அவங்க அந்த காலத்தில் அவங்க வச்சிருக்கணும். அதை கொண்டு அதை உடைச்சு அவங்க அந்த அம்மா ஊத்தி இருக்கணும்னு சொல்லி தான் பிரதர் ரசல் அவங்க இங்க குறிப்பு கொடுக்கறாரு. சோ அப்ப அப்படி உடைச்சு அவங்க ஊத்தி அடுத்துதான் அந்த அம்மா தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாங்களா, அவங்களுடைய தலை மயிரினால அவருடைய பாதங்களை துடைக்கிறாங்க. சோ இந்த விஷயம் ரொம்ப ஒரு அருமையான விஷயமா இருக்குன்னு சொல்லி பிரதர் அவங்க இங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா ஸ்திரீகளுக்கு மகிமை எதுங்க, அவங்களுடைய தலை முடி, அந்த தலை மயிர் தான் அவங்களுக்கு மிக மகிமையான ஒரு குணம். தன்னுடைய மகிமையான ஒரு காரியத்தை, தன்னுடைய மகிமையான ஒரு விஷயத்தை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, நம்முடைய ரட்சகரை அவர் செய்ய வேண்டிய பணிவிடைய ரொம்ப நேர்த்தியா அங்க செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இந்த காரியத்தின் மூலமா அவங்க தன்னுடைய ரட்சகர் மேல வச்சிருந்த மதிப்பு, மரியாதை, பயபக்தி வெளிப்பட்டதா நம்முடைய சகோதரர் ரசல் அவங்க இங்க குறிப்பிடுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு விஷயம் அன்று அந்த அம்மா செஞ்சாங்க, இன்னைக்கு கூட ஸ்திரீகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு சபையில் இருக்கிற ஸ்திரீகளுக்குன்னு சொல்லி பிரதர் ரசல் அவங்க சொல்றாரு. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு, அவங்க ஒரு ஸ்திரீ, இன்னைக்கு ஸ்திரீயா இருக்கிற அவங்களுக்கு கூட இந்த விஷயம் அவர் ரொம்ப ஒரு மாடலா, ஒரு மாதிரியா இருக்குது. இவங்க கூட அதே போல தங்களுக்கு இருக்கிற மகிமையை யாருக்கு கொடுக்கணுங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா, நம்முடைய உடன்படிக்கையில் நம்முடைய எல்லாவற்றையும் அவருக்கு தத்தம் செய்வதா சொல்லியிருக்கோம். அதே போலதான் உங்கள்ட்ட மகிமையானது என்ன இருக்கோ அதை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப உங்களை ரொம்ப உயர்த்தி காண்பிக்கிறது அந்த விஷயங்களை நீங்க நம்முடைய ரட்சகருக்கு நீங்க அப்படியே நீங்க செலவு பண்ணுங்க. அவருக்கு அதுல மகிமைப்படுத்தும்படியா உங்களுடைய காரியங்கள் இருக்கணும்னு சொல்லி இங்க பிரதர் ரசல் அவங்க குறிப்பிடறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, இந்த விஷயம் மாத்திரம் நம்ம கவனிச்சுக்கலாம். நம்ம அதிக நிறைய விஷயங்கள் பிரதர் ரசல் அவங்க இங்க கோட் பண்றாங்க, ஆனா நாம சில கவனிக்கத்தக்க விஷயங்களை மாத்திரம் உங்க மத்தியில முன்வைக்கிறோம் இன்றைய தினத்துல. சரி, அப்போ இங்க அந்த அவங்க பூசினதன் மூலியமா அந்த தைலத்தை அவங்க பூசினதன் மூலியமா தன்னுடைய அன்பையும் நம்முடைய ரட்சகர் மேல வச்சிருக்கிற பயபக்தியும் அவங்க காண்பிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இது அவங்கள்ட்ட வெளிப்படுத்தின விஷயம். ஆனா இது செஞ்ச காரியம் நம்முடைய ரட்சகரால அவங்களுக்கு ஒரு பாராட்டப்படத்தக்க விஷயமா இருந்துச்சு. ஆனா அது இன்னொரு வகுப்பா இருக்கு, அது எப்படி இருந்ததுங்க அப்படின்னா வாசிங்க அதுலயே 5:6
பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடன் ஆனப்படியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனப்படியினாலும் இப்படி சொன்னான்.
பாருங்க, ஒருவருக்கு இது மகிமையான காரியம். யாருக்கு அப்படின்னா மரியாள் அவங்களுக்கு இது ஒரு மகிமையான காரியம். அது அப்படியே நம்முடைய ரட்சகருக்கு அவங்க செலுத்தினாங்க. ஆனா இதை இன்னொரு வகுப்பார் அவருடைய சீஷர்கள் ஒருவராக இருக்கு பாக்குறவங்களுக்கு அது இது எப்படி இருக்குதுங்க, அவங்களுக்கு ஒரு இடர்களுக்கு ஏதுவா இருக்கு அல்லது அவங்களுக்கு ஒரு உறுத்தலான காரியமா இது இருக்குது. சோ இது அப்படியே நம்ம இன்னைக்கு சபைக்குள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அன்பான சகோதரிகளே பாருங்க, ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்கலாம். இங்க யார் மாத்திரம் இந்த வார்த்தைகளை மனசுல நினைச்சதா குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க, யூதாஸ் இப்படி மனசுல நினைச்சதா இங்க வசனம் குறிப்பிடுது. ஒருவேளை அவர் மட்டும்தான் நினைச்சிருப்பாருங்களா அப்படின்னா மற்ற சீஷர்கள் நிச்சயமா நினைச்சிருப்பாங்களா இல்லையா நம்ம பார்க்கலாம். வாசிங்க மத்தேயோ 26:8.
அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்துக்கு
பாத்தீங்களா. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவருடைய சீசர்கள் நிறைய பேர் கூட என்ன நினைச்சிருக்காங்க மனசுல, இந்த வீண் செலவு எதுக்கு, இவ்வளவு உயர்ந்த ஒரு வருஷம் முழுக்க சேர்த்து வச்சுக்க வேண்டிய காசை அந்த வாங்கின அந்த பொருளை கொண்டு வந்து இப்படி வீண் செலவு பண்றாங்களே, இதை வித்து யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுத்தா அது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும், அப்படித்தான் அவங்களுடைய பார்வையில் அது இருக்கதா நம்ம சொல்லி பார்க்கிறோம். இப்ப இங்கதான் நம்ம முதல்ல சொன்ன விஷயத்தை நம்ம இப்ப ஞாபகப்படுத்தலாம். அன்பான சகோதரிகளே பாருங்க, அவரு நம்முடைய ரட்சகர் அந்த அற்புதம் செஞ்ச போது சில துணிக்கைகளை மீதி எடுத்து வைக்க சொன்னார். இதைத்தான் அவங்க நினைவு கூர்ந்திருக்கணும். இப்ப இத வந்து யூதாஸ் நினைக்கிறாரு, நினைச்சிட்டு இந்த இவ்வளவு காஸ்ட்லியான இவ்வளவு விலை உயர்ந்த இந்த தைலத்தை இப்படி வீணா செலவு பண்றாங்களே நினைச்ச இந்த விஷயத்த இவர் யோசிக்கிறது மூலியமா சில சீசன்ல கூட இவர் என்ன பண்ணிருப்பாருங்க, நிச்சயமா சொல்லிருப்பார். இப்ப சொல்லும் பொழுது அவங்களுக்கு இது யோசிக்கிறாங்க, ஓ ஆமா இது யூதாஸ் நினைக்கிறது கூட சரியா தானே இருக்கு, ஏன் வந்துட்டு இந்த அம்மா இப்படி பண்ணணும், அது தரித்திரம் கொடுத்து அது பிரயோஜனமா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நம்மளுடைய ரட்சகர் ரொம்ப அருமையான விஷயம் சொல்றாரு. பாசிங்க 7:8.
அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இறேன் என்றார்.
பாத்தீங்களா, அப்ப நானா நம்முடைய ரட்சகருடைய ஒரு பாராட்டுதல் ஒரு அப்ரிசியேஷன் இந்த இடத்துல மரியாதை அவங்களுக்கு கிடைக்கிறதா சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க அன்பான சகோதரிலே, இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை போய் இப்படி எளிமையா போட்டு உடைச்சு அதன் மூலியமா இவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த வீடு முழுக்க அவ்வளவு அந்த பரிமள வாசம் வீசிட்டு இருக்குது, வீணா இது அப்படியே போகுது அப்படிங்கறத இவங்களுடைய நினைப்பா இருக்குது. இதுக்கு வந்து நம்முடைய தூதன் அவர்கள் இங்க ஒரு வசனம் குறிப்பிடுறாரு, அந்த வசனம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 11:24.
வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு.
இந்த வசனத்தை தான் 7 அவர்கள் இங்கு குறிப்பிடுறார். இந்த அம்மா செஞ்சது என்ன பண்ணிருக்காங்க, வாரி இறைச்சிருக்காங்க, தங்களுடைய மகிமையிலிருந்து எடுத்து அப்படி கொடுக்கறாங்க. எல்லாமே அவங்க வந்துட்டு இதை சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் அல்ல, மாறா இதை அப்படியே இறைச்சிருக்காங்க. அப்போ இவங்க நிச்சயமா என்ன ஆவாங்க, விருத்தி ஆவாங்க. ஆனா ஒருவேளை யூதாசனுடைய சிந்தை பாருங்க எப்படி இருக்குங்க, அதிகமா விசினித்தனம் இருக்குது, அதனால அவங்க என்ன ஆகத்தான் வாய்ப்பு இருக்கு, வறுமைக்கு தான், இல்லாமல் போவதற்கான நிலைமைக்கு தான் அவங்களுக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதை அப்படியே ஆவிக்குரிய விஷயத்தோட ஒப்பிடுறாரு நம்முடைய 7 தூதன் அவர்கள். நம்ம கவனிக்கலாம், இப்போ இந்த ஒரு தைலத்தை அவங்க பூசறது, இந்த தைலம் என்பது எதை குறிக்கும் நீங்க தியானம் பண்ணி பாருங்களேன், யோசிங்களேன். இந்த தைலம் அந்த அம்மா கொண்டு வந்து பூசினது ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம இதை எப்படி எடுக்கலாங்க? இந்த தைலம் பூசுதல் சிஸ்டர் தாளந்துகள் சொல்றாங்க, வேற என்ன சொல்லலாங்க, வேற எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா பிரதர் இங்க என்ன கொடுக்கிறாருன்னா, துதி மற்றும் நன்றிகளாகிய தைலம் நிரம்பின வெள்ளைக்கல் பரணி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது என்னன்னா அவங்களுடைய துதி அவங்களுடைய நன்றி அறிதலோட கூடிய இந்த உணர்வை வெளிப்படுத்துற விஷயம் தான் இந்த தைலம் இங்க அப்படின்னு சொல்லி பிரதர் அவங்க எழுதுறாருன்னு சொல்லி பார்க்கணும். பொதுவா ஆவிக்குரிய விஷயத்தை இதை அப்படியே ஒப்பிட்டு காண்பிக்கிறாரு. நாம அதிகமா ஜபத்துல தேவன்கிட்ட தொடர்பு கொள்ள போகும்போது நம்முடைய பெட்டிஷன் விண்ணப்பங்கள் எப்படி இருக்குங்க, நிறைய இருக்கும். தேவனே நான் இதை செய்யணும், அல்லது நான் இதை பண்ணலான் இருக்கிறேன், அல்லது இது சரியா இருக்குமா, இது உங்களுடைய சித்தமா இருக்குமா, அல்லது இந்த காரியம் நான் இப்படி செய்யலாமா, நான் இந்த சகோதரக்கா இப்படி இது பண்றேன், இதெல்லாம் இப்படி எல்லா பெட்டிஷன்ஸ் என்ன இருக்குங்க, நம்முடைய விண்ணப்பங்கள் அதிகமா இருக்கும். ஆனா இந்த விண்ணப்பங்கள் இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு உங்களுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்களை நன்மை செஞ்சாரோ அதை நீங்க அதிகமா கொண்டு போய் அவர்கிட்ட செலுத்துங்க. இது எதற்கு ஒப்பா இருக்குன்னா, அந்த மரியாள் பரிமள தைலம் பூசினதுக்கு ஒப்பா இருக்கு. என்னன்னா நன்றி மற்றும் துதிகள் அடங்கிய அந்த ஒரு பலி, அந்த ஒரு ஜபத்தை நீங்க கொண்டு போறதான் நிச்சயமான ஆசீர்வாதம் உள்ளதா இருக்குன்னு சொல்லி பிரதர் ரசல் அவங்க இங்க குறிப்பிடுறான்னு சொல்லி பார்க்க. வெறுமனே நீங்க விண்ணப்பங்கள் அதிகமா வைக்கிறதை காட்டிலும் நீங்க அவற்றிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக, ஒருவேளை இன்னைக்கு அவற்றிருந்து பெற்றுக்கொண்ட பாடுகளுக்காக, ஒருவேளை இன்னைக்கு அவற்றிருந்து பெற்றுக்கொண்ட கஷ்டங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, அதிகமா நன்றி உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி சகோதரர் அவங்க அருமையான ஒரு ஆலோசனை முன்வைக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இதுதான் நம்முடைய இதயத்திலிருந்து அதிகமா போகணும். அப்படி போனா நம்ம நிச்சயமா மரியாதை போல அவருக்கு பரிமளத்தை எல்லாம் பூசுகிறவர்களா நாம் இருப்போம் சொல்லி இங்க குறிப்பிடறான்னு பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அதோடு கூட நம்முடைய ரட்சகர் ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு, தரித்திரர்கள் என்ன செய்வாங்களாமா, எப்போதும் உங்க கூட இருப்பாங்க. இந்த ஒரு வார்த்தையை குறித்துட்டு பிரதர் ரசல் அவங்க இங்க ஒரு தலைப்பிலேயே பேசுறாரு. ஆனா இந்த தரித்திர நிலைமை எப்ப வரைக்கும் இருக்குங்க, நீங்க டிவைன் பிளானை பார்த்து சொல்லலாம். ஒருவேளை இந்த தரித்திரம் இந்த ஏழை எந்த தேவனுடைய திட்டத்தில் எந்த நிலை வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னா, சுவிசேஷ யுகம் முடியும் வரைக்கும் தான் இந்த தரித்திரம் இந்த பூமியில இருக்கும். ஆனா 1000 ஆண்டு ஆட்சியில என்ன ஆகும், நிச்சயமா இந்த தரித்திரம் எல்லாத்தையும் விட்டு நீக்கப்படும். ஏன்னா அதுக்கு ஒரு வசனம் இங்க பிரதர் ரசல் அவங்க குறிப்பிடறாரு, வாசிங்க மீகா 4:4.
அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிலையிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிலையிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான்.
இது 1000 வருட அரசாட்சியில் நிச்சயமா இந்த ஒரு சூழல் தான் இருக்கும். ஏன்னா அவங்கவங்க அவங்களுடைய திராட்சை செடி நிழல், அவங்க அத்தி மரத்த நிழல் எப்படி இருப்பாங்க, நிச்சயமா அவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமா அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த காலம் வரைக்கும் தரித்திரம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் சொல்லி 7வது நமக்கு இங்க குறிப்பிடுறாரு பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஒரு தரித்திரம் இருக்கிறத இந்த ஒரு சூழல் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் நம்முடைய மனதினுடைய தாராளத்தன்மை எந்த அளவு இருக்குங்கிறது தெரியும். ஒருவேளை இன்னைக்கு எல்லாருமே அந்த ஒரு ஈக்குவல் நிலைமைக்கு வந்திருந்தோம்னா இன்னைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. என்ன வாய்ப்பு இல்லைங்க, மற்றவங்களுக்கு பலி செலுத்துற வாய்ப்பு இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அந்த வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த ஒரு தரித்திரம் இருக்கிறது இந்த கால வரைக்கும் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பிரதர் ரசல் அவங்க நம்ம குறிப்பிடறாருன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் கூட அவர் முன்வைக்கிறாரு, வாசிங்க நீதிமொழிகள் 19:17.
ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
நிச்சயமா நாம இந்த ஒரு உதாரத்துவமான உதவி செய்கிறவர்களா, நம்முடைய சரீர உடன் அங்கங்களா இருக்கிற ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களா தான் நிச்சயமா அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம்னா, யார் அந்த கடன் திருப்பி கொடுப்பாருங்க, நிச்சயமா தேவன் திருப்பி கொடுப்பார். ஏன்னா இந்த ஒரு மனது எவ்வளவு பேருக்கு இருக்காதுன்னா, அதை இந்த அருமையான வாக்கு விஷயம் அந்த வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வாக்கு தத்தம் மிகவும் ஐஸ்வர்யமானது. எது, ஏழைக்கு இறங்குறவன் கடன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்த கடனை அவர் என்ன செய்வாருங்க, திருப்பி கொடுப்பார். இந்த மனசு, இந்த ஒரு வாக்கு தத்துவம் மிகவும் ஐஸ்வர்யம் சொல்லி சொல்றாரு. அது மாத்திரம் கிடையாது, மற்றும் இது எளிமையாகவும் இங்கே கூறப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளுக்கு இசைவாக முதலீடு செய்வதற்கும், அதாவது இந்த பணத்தை கொடுக்கறதுக்கும், கர்த்தர் திருப்பி கொடுப்பதோடு அல்லாமல் மிகுந்த வட்டியையும் சேர்த்து கொடுக்கிறார். என்ன பண்றாருங்க, இப்ப ஒருவேளை நீங்க அப்படி உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை மாத்திரம் திருப்பி கொடுக்கறதோட மாத்திரம் கிடையாதாமா, மிகுந்த வட்டி கொடுக்கிறாருங்களாமா, யாருங்க, நம்முடைய தேவன். அப்ப நம்முடைய உடன் அங்கங்களுக்கு நாம செய்கிற அந்த ஒரு சிறு உதவியாகட்டும் அல்லது பெரிய உதவியாகட்டும், இதுக்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பாரு. அது மாத்திரம் கிடையாது, கொஞ்சம் இல்லைங்க, நிறைய வட்டி கொடுக்கிறாரு. சோ இது ஒரு ரொம்ப வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மிகுந்த வட்டியையும் சேர்த்து கொடுக்கிறார் என்று உணர்ந்து கொள்வதற்கு அநேகர் அதிக விருப்பமற்று காணப்படுகிறார்கள். இதெல்லாம் தெரியும் யாருக்குங்க அன்பான சகோதரிலே? இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன கிடையாதுங்க? மனசு இல்ல. நிச்சயமா தேவன் கொடுப்பாரு, அதிகமா கொடுப்பாரு, வட்டியோட கொடுப்பாரு, எல்லாம் தெரியும். ஆனா என்ன கிடையாதுங்க? மனசு இல்ல. சோ இந்த ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் கூட நாம் சிந்திக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி நாம உண்மையிலேயே சந்தோஷப்படுறோம். அப்போ இந்த விஷயம் கூட நம்ம இந்த ஒரு பாடத்துல நாம் கற்றுக்கொள்கிறோம் அன்பான சகோதரர்களே. பாருங்க, அப்போ நம்முடைய ரட்சகர் இங்க என்ன விஷயம் சொல்றாருன்னா, தரித்திரர்கள் எப்போதும் உங்க கூட இருப்பாங்க, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களோடு இரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்து ஒரு ஆறு நாளுக்கு அப்புறம் யார் இல்லாம போயிடுறாரு? நம்முடைய ரட்சகர் மாம்ச தேகத்தில் அவர் இருக்கிறது இல்ல. சோ அந்த வாய்ப்பு ஒரு ஆறு நாள் தான் இருக்கு. ஒருவேளை மரியாள் அன்னைக்கு அந்த சூழல் அவங்க தைலம் பூசாம விட்டுருந்தா மறுபடியும் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல. சோ இதை அப்படியே நாம எடுத்து பார்க்கும் பொழுது, ஒருவேளை அவங்க என்ன பண்றாங்க, அந்த சிரசுல அந்த தைலத்தை ஊற்றுறாங்க பொழுது, இந்த சிரசு தான் இன்னொரு ஆறு நாள் கழிச்சு என்ன சூடப்பட போகுதுங்க? முள்முடி சூடப்பட போகுது. அந்த பாதம் என்ன ஆக போகுதுங்க? பல அடிகள், ஆணிகள், காயங்கள் வாங்க போகுது. சோ அதற்கு எல்லாம் முன்பாகவே அந்த அம்மா அந்த சரீரத்துக்கு, அவருடைய நம்முடைய ரட்சகருடைய மாம்சத்திற்கு என்ன செய்யணுமோ அந்த காரியங்களை மிக நேர்த்தியா அங்க செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இது அப்படியே நம்முடைய ஆவிக்குறி வாழ்க்கையில் நம்மளை ஒப்பிட்டு பார்க்க சொல்லி ஏழாம் தூதர் நமக்கு யோசிக்க வைக்கிறாரு. ஏன்னா அந்த வாக்கியம் கூட நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு அதிக விலை கொடுத்து செலவு பண்ணுகிறதை காட்டிலும், தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு அதிக விலை கொடுத்து செலவு பண்ணுகிறதை காட்டிலும், கிறிஸ்துவின் சரீரமாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட வகுப்பாருக்கு ஊழியம் புரியும்படி மிகுந்த விலை கொடுத்து நறுமண தைலம் வாங்குபவர்களாகிய மரியாள் வகுப்பார் இன்று நம்மோடு காணப்படுகிறார்கள். சோ நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க நான் நம்புற அன்பான சகோதரரே. பாருங்க, மறுபடியும் கூட வாசிக்கிறேன். சோ நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு நாம் அதிக செலவு செய்கிறதை காட்டிலும், கிறிஸ்துவின் சரீரமாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையாருக்கு ஊழியம் புரியும்படி மிகுந்த விலை கொடுத்த நறுமணம் தைலம் வாங்குறாங்க. இந்த வகுப்பார் யாருன்னா இந்த மரியாதை வகுப்பார். அப்படிப்பட்டவங்களா நாம் இருக்கணும்னு சொல்லி இங்க நம்ம சுட்டி காட்டுறான்னு சொல்லி பார்க்கணும் சொல்லி. ஏன்னா இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடையாது. யாருக்கு? இந்த உடன் அங்கங்களா இருக்கு, நம்ம யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த உதவி நாம் இன்னைக்கு செய்யலினா, நாளைக்கு செய்ய வேண்டிய அந்த உதவி நாளைக்கு நாம செய்யலினா, மறுபடியும் அந்த வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமா தெரியாது. ஏன்னா நம்முடைய ரட்சகர் விஷயத்தில் நம்ம கவனிக்கிறோம், ஆறு நாளைக்கு பின்பு அவர் இல்ல. ஆனா அந்த விஷயம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த என்ன பண்ணிட்டாங்க, தாங்கள் செய்ய வேண்டிய அந்த காலகட்டத்தில் அந்த காரியங்களை மிக நேர்த்தியா செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஆனா பாருங்க, இது மரியாளுக்கு ஒரு ஆசீர்வாதமான விஷயம். அவங்களுடைய மனதில் இருக்கிற அன்பையும் பயபக்தியும் வெளிப்படுத்துக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. ஆனா அதுவே இன்னொரு வகுப்பாராகிய இந்த யூதாஸ் வகுப்பாருக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இடர்களுக்கு ஏதுவாகவும். இன்னும் சொல்ல போனா பிரதர் இங்க என்ன குறிப்பிடறாருன்னா, இவர்களுடைய ஊழியம் முட்டாள்தனமாயும் வீணான காரியமாகவும் தோணும். யாருக்குங்க? சிலருக்கு. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்குப்பா இவ்வளவு செலவு பண்ணி இந்த காரியங்கள்லாம் செய்யணுமா, அப்படி கூட யோசிப்பாங்க. ஆனா பிரதர் என்ன சொல்றாருன்னா, இவருடைய ஊழியம் முட்டாள்தனமாயும் வீணான காரியமாயும் தோன்றும். யாருக்கு? இந்த யூதாஸ் போல, அந்த வேறு சில சீசர்கள் போல இருக்கிறவங்களுக்கு. ஆனால் மரியாள் போல என்ன மனதில் இருந்து என்ன மனநிலையோட செய்யறாங்க யார் யாருக்கு மாத்திரம் தான் தெரியுங்க. அந்த மரியாளுக்கும் நம்முடைய ரட்சகருக்கும் மாத்திரம் தான் தெரியும். அவங்க என்ன செய்யறாங்கிறது நம்முடைய ரட்சகர் ரொம்ப அழகா புரிஞ்சிருந்தார். அவர் மனதில் அப்படியே அவர் உணர்ந்துட்டார். சோ அதனால என்ன சொல்றாங்க, அந்த அம்மாவை நீங்க என்ன பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க ஒரு நேர்த்தியான காரியம் செய்யறாங்க. அதனாலதான் சொல்லியிருந்தார் முன்னாடியே அதிக இதுக்கு முன்பாக கூட அநேக முறை அவங்க வீட்டுக்கு வந்த போது கூட மரியாதை பார்த்து அவர் என்ன வார்த்தை சொன்னாருங்க, மார்த்தால் போய் அடிக்கடி அவங்க ரட்சகிட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்க வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, இந்த மரியாள் வந்து எனக்கு சப்போர்ட்டா உதவி செய்யறதுக்கு எதுவுமே வரமாட்டேங்கிறாங்க, உட்காந்து எப்பவுமே நீங்க சொல்றதே கேட்டுட்டு இருக்காங்க போது. அப்ப சொன்னாரு, இவங்க தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. சோ இந்த மரியாள் வகுப்பார் கூட யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இது யார் அப்ரிசியேட் பண்றாருங்கிறது அவங்க மனதில் மனசாட்சியில் அந்த உறுதியை வாங்கிக்குவாங்கன்னா, நம்முடைய ரட்சகருடைய அப்ரிசியேஷன் அவருடைய பாராட்டு நிச்சயமா அவங்களுக்கு உண்டுங்கிறத அவங்க புரிஞ்சிருப்பாங்க. புரிஞ்ச பிற்பாடு தொடர்ந்து அந்த ஊழியத்தை அவங்க செய்வாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பான சொல்ல அதே போலதான் நாமளும் இருக்கணும். ஆனா இது இன்னொரு வகுப்பா இருக்கு, இது எப்படிதான் இருக்குங்க, இடர்களுக்கு ஏதுவா தான் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப பாருங்க, இந்த ஒரு தைலம் பூசல் மூலமா இந்த ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கொள்றோம் மரியாள் இருந்து. இன்னொரு விஷயம் கூட ஒரு தலைப்பின் கீழ் அவர் கொடுக்கிறாரு, ஒருவருடைய ஒரு பாதங்களை கூட நம்ம என்ன செய்யணுங்க, கழுவணும் சொல்லி சொல்றாரு. சரி, இந்த விஷயம் கிழக்கத்திய நாடுகள்ல அதாவது கிழக்கத்திய தேச பகுதிகளில் எப்படி இருக்குன்னா, பழங்காலங்கள்ல எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு வந்தோடனே ஒரு எஜமான இருக்கிறவங்களுக்கு யார் கால் கழுவிடுவாங்க, கால்களை அந்த வேலையை உடன் வேலையா இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த வேலையை அவங்க செய்யணும், அவங்க பாதங்களை கழுவி விடணும். சோ இந்த ஒரு வேலை மதிப்பு குறைவான வேலை தான், ஆனா நிச்சயமாகவே இது ஒரு மனதிற்கு புத்துணர்வு அளிக்கக்கூடியதும் ஆறுதல் தரக்கூடியதுமான வேலையாமா, தங்களை தாழ்த்துவதற்கும் தங்களை தாழ்மைப்படுத்துவதற்குமான இது ஒரு வேலையா பிரதரிங்க நம்ம குறிப்பிடறான்னு சொல்லி பார்க்கும். பாருங்க அன்பான சகோதரர்களே, நாமும் கூட ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவ வேண்டும். சரி அப்படின்னா நம்ம நேரடியான அர்த்தம் எடுத்துக்கொண்டு ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவுறதா அப்படின்னா இல்ல. அன்பான சகோதரர்களே, என்ன செய்யணும்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவித பங்களிப்புகளை நாம செய்யணும். யாருக்குன்னா நம்முடைய உடன் அங்கங்களுக்கு, கிறிஸ்துவின் உடன் அங்கங்களுக்கு. நம்ம மனசுல ஒரு கேள்வி வரலாம், இதே விஷயத்தை தானே நீங்க முன்னாடி கூட தைலத்திலையும் நீங்க ஒப்பிட்டு சொன்னீங்கன்னு போல, அதேதான். ஆனா இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்தி பார்க்கணும். ஆனா எளிமையா நமக்கு நம்முடைய உடன் அங்கங்களுக்கு உதவி செய்யறதுல எல்லாருக்கும் அந்த மனசு இருக்காது. எப்படின்னா சிலரோட நம்ம எப்படி இருக்குங்க, ரொம்ப நெருக்கமா இருப்போம், அவங்களுக்கு கேட்டா உடனடியே நம்ம செஞ்சிருவோம். ஆனா இன்னும் சிலரோட அந்த நெருக்கம் இருக்காது. ஆனா அப்படி இருக்கக்கூடாது, நிச்சயமா எல்லாரோடும் நம்ம அந்த ஊழியத்தை நாம் செய்யணும். ஏன்னா இது அவர்களுக்காக நாம செய்யல, யாருக்காக செய்யறோங்க, நம்முடைய ரட்சகருக்காக செய்யறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம மத்தியில் நம்ம ரட்சகர் கிடையாது. ஏன்னா நம்ம இதை எப்படி கவனிக்கலாம்னா, பவுல்ட்ட அவர் கேட்டார் இல்லைங்களா, அப்போஸ்தல் பவுல்ட்ட, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், ஏன்னா நீ என்னை ஏன் துன்பப்படுத்துற. இன்னைக்கு நாம சபையில இருக்கிற ஒருத்தர் துன்பத்தை கொடுத்தோம்னா இது யாருக்கு துன்பம் கொடுக்கற மாதிரி, கிறிஸ்துவுக்கு துன்பம் கொடுக்கற மாதிரி. சோ நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாதுன்னா, இன்னைக்கு நம்மத்தில் இருக்கிற நம்முடைய ரட்சகரா யார் இருக்கானா, இந்த உடன் அங்கங்கள், இவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிவிடையை நாம் நிச்சயமா செய்யணும்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்ப நாம கூட ஒருவருடைய பாதங்களை நிச்சயமாக ஒருவர் கழுவ வேண்டும். அதன் மூலியமா தான் இந்த ஒரு ஊழியத்தை நாம சிறப்பாக அவருக்கு பிரியமானபடி நாம் செய்ய முடியும் சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப அன்பான சகோதரர்களே, நாம கூட ஆல்மோஸ்ட் நாம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சரி, அப்போ இந்த ஒரு விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு ஒரு தலைப்பு சொல்றாரு, அந்த வசனம் வாசிங்க, அது ரெண்டு கொரிந்திய, அது வாசிங்க சிஸ்டர், ரெண்டு கொரிந்திய 2:16 அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர்.
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம்.
சோ இந்த வசனத்தை தான் பிரதர் அவங்க இந்த இடத்துல குறிப்பிட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, மரியால் செஞ்ச காரியம் இது ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையை உண்டு பண்ணுமாமா. ஆனா இது யூதாஸ் வகுப்பாராகிய அந்த ஜனங்களுக்கு கெட்டு போகிறவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மரண வாசனையாக இது இருக்குன்னு சொல்லி இங்க அவர் குறிப்பிடறதான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஆமா அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு காரியத்தின் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு கற்றுக்கொள்றோம்னா, பிரதான ஒரே நோக்கம் இந்த பஸ்காவுக்கு ஆயத்தமாகிற வேலையில நம்மளை நாம் தனிப்பட்ட விதத்தில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்போம். நம்ம இருந்த புளிப்பு, நம்ம இருக்கிற வேண்டாத காரியங்கள், இன்னும் எல்லாவற்றையும் நம்ம எடுத்து போட்டு இந்த பஸ்காவுக்கு தயாராகும், ஆயத்தமாகி கொண்டிருப்போம் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுப்பதற்கு. அதோடு மாத்திரம் நிற்காமல் இந்த உடன் அங்கங்களுடைய ஆயத்தத்திற்கும் நம்மளான இயன்ற உதவிகளை நாம் நிச்சயமாக நம்ம செய்யணும். அதனாலதான் நம்ம கவனிக்கிறோம், அந்த அம்மா செஞ்சாங்க, தன்னால் இயன்றதை செஞ்சாங்க. இன்னைக்கு நாம கூட என்ன செய்யணுங்க, நம்மால் இயன்றதை செஞ்சோம்னா, அன்று எப்படி ரட்சகர் மரியாதை பாராட்டினாரோ, அப்ரிசியேட் பண்ணாரோ, அதே போல நம்மை கூட இன்னைக்கு என்ன பண்ணுவாருங்க, நிச்சயமா அப்ரிசியேட் பண்ணுவார். நம்மளால இயன்ற உதவிய நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் இந்த ஒரு பஸ்காவில் ஆயத்தமாவதற்கும், இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பதற்கும் நாம நம்மளால இயன்ற உதவி அவங்களுக்கு செய்யணும். இது எப்படி செய்யலாம்னா, நிச்சயமா நாம் தனிப்பட்ட விதத்துல ஒருவரோட கூட அந்த நெருக்கம் நம்ம காண்பிக்கணும். ஒருவேளை எனக்கு இந்த சகோதரோட அதிகமடியான பழக்கமோ அதிக நெருக்கமோ இல்லைன்னா, நான் டைம் எடுத்துட்டு அவரோட போய் நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய நேரத்தை செலவு கொடுக்கணும். நான் அவரை முதல்ல புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும், அவர் ஏன் இப்படி இருக்கிறார், ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற நான் அவர்கிட்ட புரிஞ்சுக்கொண்டு அவருக்குரிய தேவை என்ன அப்படிங்கிற நாம் ஒருத்தரும் ஒவ்வொரு உடன் அங்கங்களும் இந்த ஒரு மனநிலை வந்தோம்னா அது மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா இது யாரால அப்ரிசியேட் பண்ணப்படும், அன்பான சொல்லவே நம்முடைய ரட்சகரால மரியாளுக்கு எப்படி அப்ரிசியேட் பண்ணப்பட்டுச்சோ, அந்த பாராட்டப்பட்டுச்சோ, அதே போல நமக்கு கூட இந்த ஒரு பாராட்டுதல் கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம கவனிக்க முடியாத பாடத்தின் முடிவில் ஒரே ஒரு வாக்கியம் நான் வாசித்து உங்களுக்காக நிறைவு செய்யறேன். பாருங்க அன்பான சொல்லி, இந்நாள் வரையிலும் அந்த வாசனம் அந்த வாக்கியங்கள் பிரதர் ரசல் அவங்க கொடுக்கிறாரு. நன்மையின் காரணத்திற்காகவே சத்தியத்திற்கு எதிரான செயல்கள் செய்யப்பட்டு வந்தது. கவனிக்க வேண்டிய விஷயம், சுயநலமான அன்பை அல்ல, ஆண்டவர் மீதும் மற்ற அனைத்து சகோதரர்கள் மீதும் உண்மையான அன்பை உத்தமமாக செலுத்துவோம். நம்முடைய இந்த அர்ப்பணிப்பின் ஊழியத்தில் உடன் சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளுதல் விஷயத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, சுயநலமான அன்பு இல்ல. ஒருவேளை இந்த சகோதரோட நான் நெருங்கி பழகிறேன், அவற்றுன்னு எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குங்கிறதுக்காக அல்ல, ஆண்டவர் மீதும் அனைத்து சகோதரர்கள் மீதும் உண்மையான அன்பை உத்தமமாக நம்ம செலுத்தணும். அப்படி செலுத்தினோம்னா நமக்கு நிச்சயமான ஆசீர்வாதம். ஒருவேளை அப்படி இல்லாவிடில் நாம் எப்படிப்பட்ட தீமைக்குள் வழி நடத்தப்படுவோம் என்று நமக்கு தெரியாது. ரசல் அவங்க இந்த வாக்கியத்தோட இந்த பாடத்தை நிறைவு செய்கிறார். ஒருவேளை அந்த உண்மையான அன்பை உத்தமமாக நாம் நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் செலுத்தாவிடில் எப்படிப்பட்ட தீமைகளுக்குள் வழி நடத்தப்படுவோம் என்று நிச்சயமாக நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் நமக்கு இந்த ஒரு பஸ்காவில் நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு விஷயமா நமக்கு எடுத்துக்கொள்றோம் அன்பா சொல்ல. அப்ப நாம கூட இந்த ஒரு மரியாதை செஞ்ச இந்த செய்கையின் மூலமா நாம் என்ன கற்றுக்கொள்றோம்னா, நாமளும் நம் உடன் அங்கங்களுக்கு இந்த பஸ்காவில் ஆயத்தமாவதற்கும் அவர்கள் தங்களை தயார்படுத்துவதற்கும் நம்மால் இயன்றதை நாம் செய்வதற்கு தேவன் நமக்கு பலம் தரணும். நீங்க மறுபடியும் அந்த ஆதரவாசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். மார்க்கு 14:8.
இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள்.
அன்பான சொல்லி அப்போ மரியாள் தன்னால் இயன்றதை செஞ்சாங்க. நாமும் கூட நம்முடைய ரட்சகருக்கு இன்று அவர் மாம்சத்தில் இல்ல, ஆனா இன்னைக்கு அவருடைய சரீர அங்கங்களா யாரோ அல்லது எவரும் நமக்கு தெரியாதான், ஆனா நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னா எல்லாருமே இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அந்த வாய்ப்பில் இருக்காங்கிறத மாத்திரம் உணர்ந்தவர்களா, நம்மால் இயன்றதை செய்தால் நிச்சயமா நாம் நம்முடைய ரட்சகரால பாராட்டப்படுவோம், அப்ரிசியேட் பண்ணப்படுவோம், ஏற்றுக்கொள்ளப்படுவோம் சொல்லி நாம் பார்க்கணும். சோ இந்த ஒரு தியானத்தோடு கூட நாம் நம்முடைய கர்த்தருடைய பந்தியில் ஆயத்தமாவதற்கு தேவன் தாமே நம் யாவருக்கும் கிருபையும் இரக்கமும் செய்வாராக.